இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உள்ள தலைப்பு அறியாத இஸ்ரவேலை உயர்ந்த போதகர். சகோதர சகோதரிகளே, நீங்க அநேக பேரு நீங்க வேதத்தை வாசிக்கப்ப நிக்கடமு என்று சொல்லி ஒரு போதகர், இஸ்ரேல உள்ள ஒரு உயர்ந்த போதகர், ஏன்னா ஆங்கில பகுதியில் கிரேட் டீச்சர் அப்படின்னு எழுதியிருக்கின்றது. இந்த போதகரை பத்தி நீங்க படிச்சிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம், இந்த காரியத்தை நம்ம வேதத்துல என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த வந்து யோவான் 3:1-13 வரைக்கும் பார்ப்போம். யூதருக்குள்ளே ஒரு அதிகாரியான நிக்கடமு சொல்லி பரிசேயன் ஒருத்தன் இருந்தான். அவன் ரா காலத்தில் இயேசுடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் வந்த போதகன்னு சொல்லி அறிந்திருக்கிறோம். அவர் ரபி என்றார். அப்ப நிக்கடமுக்கு தெரியல, இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமக்கு வந்த தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி அவருக்கு தெரியல. அவருக்கு நினைத்தெல்லாம் இவன் ரபி டீச்சர், அதாவது போதகன் சொல்லிதான் அவர் தெரிஞ்சிருக்கிறாரு. நிக்கடமஸ் தொடர்ந்து சொல்கிறாரு, ஏனெனில் தேவன் ஒருவனோடு இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய முடியாது. அதுக்கு இயேசு அவன் பதில் கொடுக்கிறார் நிக்கடமஸ்ட்ட, ஒருவன் மறுபடி பிறக்காவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்ய காண மாட்டான். மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு நிக்கடமஸ் பதில் கொடுக்கிறார், ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கிற பெருசாகணும்னு எப்படி ஒரு தாயின் வயிற்றுல போந்து திரும்ப பறக்கிறது? அவன் சொல்றாரு, எப்படி இரண்டாம் தினம் பறக்க முடியுமா? அதுக்கு இயேசு கிறிஸ்து பதில் கொள்கிறார், பதில் சொல்கிறார், ஒருத்தன் ஜலத்தினால், அதாவது தண்ணினாலும் ஆவினாலும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு நான் சொல்கிறேன். அடுத்தது முக்கியமா சொல்கிறார், மாம்சத்தால் பிறக்கிறது மாம்சமா இருக்கும், ஆவியால் பிறப்பது தான் ஆவியா இருக்கும். அப்ப எந்த ஆவி? பரிசுத்த ஆவியால் பிறக்கிறது தான் ஆவியா இருக்கும். இயேசு கிறிஸ்து தொடர்ந்து அவர் நிக்கடம சொல்கிறாரு, நான் மறுபடியும் உனக்கு பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து நீ அதிசயப்பட வேண்டாம். நிக்கடமஸ் சொல்லுறாரு, காத்தானது தன் இஷ்டமான இடத்துக்கு அது வீசுகின்றது, அதோட சத்தத்தை நீ கேட்கிறாய், ஆனாலும் அது எந்த இடத்திலிருந்து வருதுன்னு சொல்லி உனக்கு தெரியாது, அல்லது அது எங்கு போகுது என்று கூட உனக்கு தெரியாது. அப்ப இயேசு சொல்கிறார் அடுத்தது, ஆவியால் பிறந்தவன் எவனும் அப்படித்தான் இருக்கிறான். அப்ப நிக்கடமஸ் யாரு போயிருந்த ஒரு பெரிய போதனை சொல்றாரு, இது எப்படி ஆகும்? அப்ப பதில் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார், நீ இஸ்ரவேலில் போதகனாக இருந்தும் அல்ல உயர்ந்த போதகனாக இருந்தும், என ஆங்கில பைபிள் அப்படி எழுதியிருக்கிறது, வெல் நோன், கிரேட் அண்ட் வெல் நோன். அப்ப இயேசு தொடர்ந்து சொல்கிறார், இதை நீ அறியாம இருக்கிறாயா நிக்கடமஸ், மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கதை சொல்லி காண்டதை சாட்சி கொடுக்கிறோம். அப்ப யார் இயேசு கிறிஸ்து? நாங்கள் சொல்கிறார், பரிசுத்த ஆவியாளர் இயேசுவோடு இருந்தார், பிதா இயேசுவோடு இருந்தார், இயேசு கிறிஸ்து. அவர் நாங்கள் பார்த்ததையும் அறிந்ததையும் குறித்த நாங்கள் சாட்சி சொல்கிறோம். நீங்களோ யார் யார் நிக்கடமஸ்ங்க இருக்க இஸ்ரவேல் மக்கள் அப்படி சொல்றாரு, நீங்களோ நாங்கள் சொன்ன சாட்சிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. இயேசு சொல்கிறார், பூமிக்கு எடுத்த காரியத்தை, பூமியின் காரியத்தை வச்சு உங்களுக்கு நான் சொல்லியும் நீங்க விசுவாசிக்கலையே, பரம காரியத்தை உங்களுக்கு நான் சொல்வேனானால் நீங்க எப்படி விசுவாசிக்க போறீங்க? பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருப்பவரும் மனுஷகுமாரன் அல்லாமல் யாரு? இயேசு கிறிஸ்து. பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சகோதர சகோதரே, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நிக்கடமஸ் தெளிவாக சொல்கின்றார். ஆனா நிக்கடமஸ்னால புரிந்து கொள்ள முடியல. அப்ப அவரே புரிந்து கொள்ள முடியலன்னா நீங்களும் நானும் எந்த இடத்துல வைக்கிறது நம்மள? ஆனா இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை நமக்கு அனுப்பி பரிசுத்த ஆவியால் நம்ம பிறக்கப்ப, பாருங்க, ஆவியில பிறப்பது ஆவியால் இருக்கும், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா இருக்கும். வசனம் எதிர்க்கு மாம்சம் ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லைன்னு சொல்லி. அப்ப நம்ம பரிசுத்த ஆவியில பிறக்கப்பதான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்தி வெளிப்பாடுகளை கொடுக்கின்றார். நிக்கடமஸ்க்கு அந்த கிருபை இல்லை. அப்ப எப்படி நம்ம ஆவியால் பிறக்கப்பட வேண்டும்? பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு ரச்சி படுறதுக்கு பரிசுத்தவான், பாருங்க வயதை வந்து நம்மளை பரிசுத்தவான் சொல்லி சொல்கிறது. எப்படி நம் பரிசுத்தப்படுத்தப்பட்டோம்? எப்படி பரிசுத்தப்படுத்தப்பட்டோம்? இயேசு கிறிஸ்துவை நம்பினதால், அவர் விசுவாசித்தால், அவர் நமக்காக சிறுவிலை மறித்தால் சொல்லி நம்ம விசுவாசிக்கப்ப நம் பரிசுத்தப்படுத்தப்பட்டு பரிசுத்தவானாக மாறுகின்றோம். அப்ப நம் இயேசு கிறிஸ்துவனுக்கு பரிசுத்தவான். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ரட்சிப்புக்கு வரத்துக்கு முன்ன அநேக சூழ்நிலைகள், ஏன்னா உலகத்துல வாழ்ந்திருக்கப்ப அநேக பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் மத்தியிலெல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், அவரு தனக்கென்று சொல்லி இழுத்து கொண்டு வருகின்றார். ஏன்னா நம்மளை ஒரு உலகம் தோற்றத்துக்கு முன்னே அறிந்து கொண்டு நம்மளை அவருக்கென்று சொல்லி அவர் இழுத்து கொண்டு வருகின்றார். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை எல்லாம் என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கும், கடன்ல மாட்டி இருக்கும், குடும்பத்துல பிரச்சனை இருக்கும், சண்டை சச்சரவு வந்திருக்கும், என்னென்னவோ நடந்திருக்கும். ஆனா இது எதுவுமே இயேசு கிறிஸ்து செய்யல. சில பேர் வச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து நீ சோதிக்கிறான்னு சொல்லிட்டு சகோதர சகோதரி இயேசு கிறிஸ்து இந்த மாதிரி எல்லாம் செய்யறது இல்ல. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தண்டை கொஞ்சம் பிரச்சனை எடுத்துக்க அப்படின்னு சொல்லி சும்மாதான் இருக்க கொஞ்சம் பிரச்சனை எடுத்துக்கன்னு சொல்லி அவரு கொடுக்கறது இல்ல. சகோதர சகோதரி இந்த பிரச்சனை எல்லாம் நம்மளே போய் தேடிக்கிட்ட பிரச்சனைகள். ஏன்னா நம் தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கவில்லை, இயேசு கிறிஸ்துவின் சொன்ன வார்த்தைகள் படி கை கொள்ளவில்லை. அப்ப நினைப்பீங்க, என்ன அது, நான் இயேசு கிறிஸ்து தெரியலையே, அப்ப நான் அதனால நான் வந்து இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப இயேசு கிறிஸ்து அநீதியின் தேவனா? அவரின் அநீதியின் தேவன் அல்ல, அவர் நீதியின் தேவன். சகோதர சகோதரி, ஏற்ற காலத்துல கிருபையால் அவர் உங்களை இழுத்து கொண்டார், அந்த பிரச்சனைகள் எல்லாம் பிசாசு உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தான். ஆனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பிசாசு மேல் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனா இப்ப அந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தாம இருந்தா அவன் தொடர்ந்துதான் உங்க வாழ்க்கையில வந்து பிரச்சனை கொடுக்க போறான். சகோதர சகோதரி, நம்மளுடைய வாழ்க்கையில அநேக பேர் இயேசு இடத்துல வரப்ப ஓ எனக்கு இயேசு கிறிஸ்து வரணும் சொல்லி ஓடி போல, இல்ல நம்ம அநேக சூழ்நிலைகளை மாற்றணும். தாங்க முடியல, எல்லா வழியிலும் ட்ரை பண்ணிருப்போம், எல்லா வழியும் பாத்துருவோம், போமோ பாத்திருப்போம், ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாமே ஸ்பெஷலிஸ்ட் பாத்துட்டு லாயரை பாத்திருப்போம், என்னென்னவோ செஞ்சு கடைசியில வேற வழியே இல்லையே. அப்ப அவரிடத்துல நாம் வருகின்றோம், வேற வழி இல்லாம இயேசுடத்தில் வருகின்றோம். யாரு இயேசுடத்துல வேணும்னு போய் ஏதோ நாளைக்கு இயேசு கிறிஸ்து வேணும்னு சொல்லி போற, எல்லா சூழ்நிலைகள் மத்தியில தான் போனோம். அப்ப நிக்கடமஸ் ஏன் பார்க்க முடியல? ஏன்னா நிக்கடமஸ் மேல் ஒரு வேல் இருந்தது. பாருங்க, பழைய ஏற்பாடுகள் வாசிக்கப்ப மோசையின் பழைய ஏற்பாடு இந்த வரைக்கும் வாசிக்கப்ப அவங்க முக்காடு போட்டிருப்பாங்களாம். ஆனா இயேசுடத்துல நீங்க திரும்பத்தான் முக்காடு எடுக்கப்படுகிறது. ஆனா சில சபைகள் என்ன செய்யறாங்கன்னா பழைய ஏற்பாடையே பிடிச்சிட்டு பழைய ஏற்பாடை பத்தி ஒரு பெரிய ஒரு வாரம் வாரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சகோதர சகோதரி, பழைய ஏற்பாடு வேணும் தான், ஆனா புதிய ஏற்பாடு தான் உங்களுக்கு புதிய காரியத்தை ரட்சிப்ப இயேசு கிறிஸ்து கொடுத்த வல்லமையே புதிய ஏற்பாடுகள் இருக்கின்றது. அதனால இந்த நிக்கடமஸ் புரியல, அவருக்காக தெரிய முடியல, அவர் அறிய முடியல. ஏன்னா அவர் தலையில ஒரு முக்காடு இருந்தது, அது இயேசுடத்தை திரும்ப தான் அந்த முக்காடு எடுக்கப்படும். அப்ப இந்த புதிய ஏற்பாடு தான் ஒரு மனிதன் திரும்ப பிறக்கிறான். பழைய மனிதன் மறித்து புதிய மனிதன் அவன் பிறக்கின்றான் கிறிஸ்து இயேசுக்கு. சகோதர சகோதரி, நம் திரும்ப பிறக்கப்பட வேண்டும். எதுல? ஆவியில திரும்ப பிறக்கப்பட வேண்டும். இது ஒரு முக்கியமான காரியம் சகோதர சகோதரி. இன்னைக்கு ஆவிக்குரிய சபை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா திரும்ப பிறக்க வேண்டும் ஆவியில, அதுதான் முக்கியமான காரியம். பழையது ஒழிந்து எல்லாம் புதிதாக வேண்டும் கர்த்தர் இயேசுவுக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட ஆவியோடு இணைந்து நம்மளுக்கு குடியிருக்கின்றார். அப்போது நம்ம ஆவி பாவத்துல மரித்து போன அந்த ஆவி இப்ப திரும்ப இயேசுவுக்கு பிறக்கிறது. அந்த ஆவி நம்மளோட ஆவி ஒரு சின்ன சிறு குழந்தை போல இருக்கின்றது. அப்ப அது குழந்தைக்கு எப்படி பால் தேவைப்படுது போல், நம்மளுடைய ஆவிக்குரிய மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தை தேவைப்படுகின்றது. ஆனா நம் இயேசுடத்தில் திரும்ப முடியாது சகோதர சகோதரி, நம் சொந்தமாக செய்ய முடியாது. சூழ்நிலைகள்லாம் வரப்ப என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் இழுத்து கொண்டு வருகின்றார். அதனால்தான் வேதம் எழுதியிருக்குது, பிதா ஒருத்தன் இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் வந்து இயேசுடத்தில் வர முடியாது. அப்ப எப்படி ரட்சிக்கப்படுனா, உங்க இருதயத்துல விசுவாசித்து உங்க வாயில நீங்க அறிக்கிறப்ப என்ன சொல்றீங்க, இயேசு கிறிஸ்து உண்மை எல்லாமே, வேற யாரும் இல்ல, இயேசு கிறிஸ்துவே நீர் எனக்காக பல சிலுவையில மரித்து எனக்காக என் பாவங்களை சுமந்து என்னை விடுதலை செய்து நான் அதை நம்புகிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லி உங்க இருதயத்துல விசுவாசித்து உங்க நாவலை நீங்க அறிக்கப்ப நீங்க திரும்பவும் பறக்கப்படுறீங்க, ரட்சிக்கப்படுறீங்க. ஆனா சில பேர் வந்து முன்னுக்கு ஜபத்து கூப்பிட்டோம்னா எல்லாரும் வந்து போய் நிப்பாங்க, அவன் நான் சொல்றது சொல்லுங்கிறப்ப அவங்க வாயில சொல்லுவாங்க, ஆனா இருதயத்துல அவங்க நம்ப மாட்டாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க, தொடர்ந்து பாவத்தை செய்து கொண்டே இருப்பாங்க. சகோதர சகோதரி, நீங்க ஆவியால் பிறக்கப்பட்டீங்கன்னா, நீங்க திரும்ப பிறக்கப்பட்டு இருந்தவங்களா இருந்தீங்கன்னா, நீங்க பாவத்தை குறித்து ரொம்ப ஒரு பாவத்தை குறித்து உங்களுக்கு சரியான ஒரு உணர்வா இருக்கும், அது உங்களால முடியாது சகோதர சகோதரி. அப்படி நீங்க பாவத்தை குறித்து ஒண்ணும் இல்ல, மனப்பூர்வமா போய் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தெரியும் பாவனை திரும்பி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார், வேதம் சொல்கின்றது நீங்க பிசாசால் பறக்கப்பட்டிருக்கீங்க என்று சொல்லி. அப்ப நீங்க பாவத்துக்குள்ளுக்கு விழுந்துட்டீங்கன்னா உங்களால ஒரு பெரிய ஒரு மன அழுத்தத்துள்ளுக்கு இருப்பீங்க. போய் ஆண்டவர்கிட்ட இயேசு கிறிஸ்து மன்னிப்பு, முதல் இயேசு கிறிஸ்து மன்னிப்பு கேளுங்க சகோதர சகோதரி. இந்த மன்னிப்பு கேட்கறது வந்து 3 மாசத்துக்கு சேர்த்து வச்சு ஒரு நாள் கேட்கறது இல்ல, இல்ல மாத்துக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு யாரோ ஒருத்தர் போய் மன்னிப்பு சொல்றது இல்ல. வேதம் சொல்லுகின்றது ஒருத்தர் ஒருத்தர் உன் பாவத்தை அறிக்கைடுங்க, ஒருத்தர் ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுங்க, அப்படி உங்க நோய் சுகமாகறதுக்கு. அப்படி உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல பாவத்தை செஞ்சிட்டு எல்லாம் ஓகே அப்படி இருந்தீங்கன்னா சகோதர சகோதரி அது அபாயம். ஆனா பயப்படாதீங்க, ஆனா இயேசு கிறிஸ்து இடத்துல போங்க, இயேசு இடத்துல போய் கேளுங்க. அந்த இயேசு கிறிஸ்துவே என்ன பாவத்தை குறித்து ஒரு உணர்ச்சி இல்லாத எப்படி இருக்கு, பாவத்தினால பாவத்து பயங்கரமானது, இந்த பாவத்தை குறித்து என்னோட உணத்தில் இருதயத்தில் இல்ல மாட்டேங்குது ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து இந்த பாவத்தை குறித்து தள்ளிவிட்டு ஓரத்துக்கு நீ வெயுங்க, உங்களுடைய வார்த்தையை பின்பற்றி நடக்க நீ வெயுங்க என்று சொல்லி இயேசு இடத்துல கேட்க, அவர் இறக்கம் உள்ள தேவன், உங்களை நிச்சயமாக கொண்டு வருவார் அவருடைய வழிக்கு. சரியா இல்ல நேரத்துல அது ஏன்னா இயேசு கிறிஸ்து நானே வழி, நானே சத்தியம். அவர் இயேசு கிறிஸ்து சொல்ல என் பேரு சத்தியம் சொல்ல, அவர் தான் சத்தியம். அவர் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கின்றார் உங்க மேல, அவர் உங்களை எதுக்கும் பங்கு போட மாட்டார். பாவத்துக்கு அங்கு கொஞ்சம் 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 பாவம் அதெல்லாம் பரவாயில்ல, பொய் கொஞ்சம் கொஞ்சம் பொய் அதுக்கு அது பங்கு போட மாட்டார். அந்த சத்தியத்துக்கும் உண்மைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த பொய்யுக்கும் பித்தலாட்டத்துக்கும் இந்த மத்த காரியத்துக்கும் இருளான காரியத்துக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லை. அவர் நம்மளுடைய மனவாளன், நம் அவருடைய மனவாட்டி. அப்படி பாவம் உங்க வாழ்க்கையில எதுவும் ஒண்ணு தப்பா இல்லாதபடி நீங்க நினைத்து கொண்டிருந்தீங்கன்னா சகோதர சகோதரி இது ஒரு அபாயமான காரியம். ஆனா இயேசு கிறிஸ்து கிருபையால உங்களுக்கு எதிர்காலம் உண்டு, எதிர்காலம் உண்டு. இயேசு இல்லத்துல திரும்புங்க, இயேசு இல்லத்துல போயிட்டு உங்க பாவத்தை அறிக்கை விடுங்க. நீங்க என்ன செய்யணும்னா இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், அவர் எனக்காக பாவங்களை சுமந்தார் சொல்லி நீங்க நம்பி அவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. அடுத்து நீங்க யார் இடத்துல எந்த தப்பு செய்தீங்களோ அவர்கிட்ட போயிட்டு நீங்க சொல்லுங்க. அவருடைய ரத்தம், அவரோட பரிசுத்த ரத்தம் தான் உங்களை கழுவும், அந்த பரிசுத்த ரத்தம் தான் உங்களை ரட்சிக்கும். அவர் தான் உங்களுக்கு அந்த மனம் திரும்புதலை கொண்டு வருவார். அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் அவரோட ஆவி உங்களோட ஆவியோடு இணைந்து உங்களிடத்தில் தங்கி நீதியின் பாதையில் அவர் வழிநடத்தி செல்வார். அப்போதுதான் நீங்க ஆவியில் திரும்ப பறக்கப்பட்டிருக்கீங்க. பாருங்க, நீங்க ஆவியால் பறக்கப்படப்ப இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரோ, காத்து அடிக்கிறது உங்களுக்கு தெரியும், அது எங்க இருந்து வருது எங்க இருந்து போகுதுன்னா உங்களுக்கு தெரியாது. அதே போலதான் ஆவியில பிறந்தவங்க. அப்ப நீங்க ஆவியில பிறந்தீங்கன்னா உலகம் உங்களை பார்க்கப்ப உலகம் ஒரு ஒரு வழிமுறைகள் எழுத்திருக்கு, அதை நினைக்கிறேன் இப்படி நடந்தா அவன் இப்படிதான் அவங்க செய்யணும் அப்படின்ட்டு. ஆனா ஆவியில பிறந்த நீங்க தேவனுடைய ஆவியால் நடத்தப்படப்ப உலகத்தின் மனிதர்கள் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, ஏன் இவங்க இப்படிதான் செய்யறாங்க, ஏன் இவங்க எப்படி செய்யறாங்க. அதான் தேவனுடைய ஆவியால் நம் நடத்தப்படப்ப உலக மனிதர்கள் நம்மளை புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லியிருக்கு நம்ம விசித்திரமான மனுஷர்கள் என்று சொல்லி. பரிசுத்த ஜாதி, தேவனுடைய ஜனம், ராஜ ரீக ஆசாரிகள், எப்படியாக வேதம் நம்மை குறித்து பேசுகின்றது. அநேக நேரத்துல சகோதர சகோதரி நம் தேவனுடைய சத்தியத்தை பிற இடத்துல பங்கு கொள்ளப்ப அது அப்படியே ஊற்று தனியாக போ நம் உள்ளத்திலிருந்து வருது. அது எப்படி வருதுன்னா, முத நீங்க தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணணும், அதை படிக்கணும், அதை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். அதை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கப்ப என்ன நடக்கும்னா, நீங்க பிற இடத்துல பேச பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். உங்களுக்கே தெரியாது எப்படி நீங்க இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு, ஆனா உங்க உள்ளத்திலிருந்து வரும் அதெல்லாம். அப்படிதான் வேதம் சொல்லியிருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்கு ஒரு துணையானவை கொடுப்பார், அவர் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார், பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருவார். இது இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம். சகோதர சகோதரி பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதீங்க, அவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவரு ஆண்டவர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தங்கியிருக்கார். அதனால அவரு வேத மனிதர்கள் இயேசு குறித்து சொல்கிறார், நீங்க மனிதகுமாரனுக்கு மனிதகுமாரனுக்கு எதிர்ப்பாக செஞ்சீங்கன்னா அது மன்னிக்கப்படும், ஆனா பரிசுத்த ஆவிக்கு எதிர்ப்பாக பாவம் செஞ்சா இன்ன இந்த நாளிலும் கூட, இந்த பூமியின் நாளிலும் கூட, வருகின்ற காலத்திலும் கூட உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொல்லிட்டு. அதனால சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. பரிசுத்த ஆவியை நீங்க துக்கப்படுத்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கு பிரச்சனையை தேடுகிறீங்க. சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்களை போய் நீங்க படித்து தியானம் பண்ணுங்க. அப்ப நீங்களே உங்களை கிளங்க, நீங்க பரிசுத்த ஆவியால் நீங்க திரும்ப பிறக்கப்பட்டிருக்கீங்களா? ஆவிலே பிறக்கப்பட்டிருக்கீங்களா சகோதரர்களே? இது நீங்க உங்களே நீங்க கேட்க வேண்டியதா இருக்கின்றது. ஆனா இப்போது கூட இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்க, இப்போது கூட இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்க பரிசுத்த ஆவியா பிறக்கப்பட முடியும். உங்களை நீங்க தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்ப, பாவத்துக்கு பாவத்தை அறிக்கையிடப்ப, இன்னொரு ஆள் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி தேவையில்லை, இன்னொரு ஆள் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி இல்லை, நீங்க ஆண்டவர்கிட்ட நேரடியாக பேசி இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்க மன்றாடி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் பாவங்களை மன்னியும், இதுக்கு முன்ன என் பாவங்களை குறித்து எனக்கு உணர்வு இல்லாதபடி நான் எல்லா மாதிரி பொய்யும் பித்தலாட்டமும் நான் செய்து கொண்டு, ஆனா இன்னைக்கு நான் மனம் திரும்புவேன்னு சொல்லி நீங்க மனம் திரும்பப்ப கூட இன்னைக்கு நீங்க ஆவியால் பிறப்பீங்க. சகோதர சகோதரி, இந்த காரியத்தை செய்வோம். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.